இன்றைக்கு காலை ஆராதனையில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த திட்டங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு நம்மை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரியமாயிருந்தாலும் நாம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம் இல்லையா? அதற்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த ஒத்துழைப்பை நாம் கொடுக்காத பட்சத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவது என்பது கடினமான காரியம். இந்த நேரத்திலும் கூட மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தோடு தேவன் அவனை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், ஆபிரகாமை அடைக்கும் பொழுது உன்னை பெரிய சாதியாக்குவேன் அப்படின்னு அழைச்சார். யோசேப்பை தெரிந்து கொள்ளும் பொழுது அரசாளும்படி அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசேயை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவர்களை விடுதலையாக்கி பானும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்காக கர்த்தர் மோசேயை அழைத்தார் என்று சொல்லி பார்த்தோம். அதனால் இப்பொழுது மோசேயுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம்.
இப்பொழுதும்
இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல்
என் சந்நிதியில் வந்து எட்டினது.
எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன்.
நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டதிலே ஒரு நோக்கம் இருந்துச்சு. என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேனர். என் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவருடைய ஆலோட்டிகள் நிமித்தம் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அந்த வேதனையிலே அவர்கள் கூப்பிடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அந்த கூக்குரலை நான் கேட்ட நான் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி நான் விடுதலை செய்வதற்கு உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். உன்னை வைத்து இந்த ஜனத்தை நான் விடுவிக்கப் போகிறேன், நீ வா அப்படின்னு கர்த்தர். இது ஒரு மகிமையான ஒரு அழைப்பு. சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கிற அழைப்பு கிடையாது. விடுவிக்கிற ஒரு ஊழியம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து எப்படி ஒரு மனுஷனை விடுதலை செய்கிறோமோ அதற்கு ஒப்பானது. எகிப்தின் அடிமைத்தனத்திலே 400 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்க பாடுபட்டார்கள். மொத்தம் அவர்கள் அங்கு எகிப்தில் இருந்தது 430 வருஷம். அதில் 30 வருஷங்கள் நல்ல சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்தாங்க. காரணம், யோசேப்பின் காலம் இருந்துச்சு. அதனால யோசேப் உயிரோடு இருக்கும் அளவும் 30 வருடங்கள் அவங்க நல்ல ஆசீர்வாதமான ராயல் லைஃப் வாழ்ந்தாங்க. ஆனால் யோசேப்பின் மறைவுக்கு பிறகு அடுத்த ஜெனரேஷன் 400 ஆண்டுகள் அடிமைகளாக்கப்பட்டாங்க. அடிமைகளாக்கப்பட்டு படாத பாடுபட்டு அடிமை வேலை செய்தார்கள். தேசத்தில் கொத்தடிமைகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்களுக்கு நல்ல உணவில்லை, வருமானம் இல்லை, கடுமையான உழைப்பு, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, எல்லா விதமான உபத்திரவங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு. அடிக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்ப அந்த ஜனங்கள் உணர்வடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் அவங்களை விடுதலை செய்ய விரும்பினார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை ஒரு விடுதலையின் ஊழியத்திற்காக நம்மை அழைக்கிறார். புரியுதுங்களா? நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலையின் ஊழியம். விடுதலையின் ஊழியம்னா அடிப்படையில் என்னவென்றால், இன்னைக்கு உலகத்திலே ஜனங்கள் ஒவ்வொருவரும் பிசாசினால் அடிமைத்தனம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பிசாசினால் அடிமைத்தனத்திற்குள்ள இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துக்குள்ளான அவன் கொடுமையாய் அவர்களை நடத்துகிறான், உபத்திரவங்களை கொடுக்கிறான், வேதனைகளை கொடுக்கிறான், வியாதிகளை கொடுக்கிறான், பிரச்சனைகளை கொடுக்கிறான், பாவத்தை கொடுக்கிறான். இப்படி ஏதாவது ஒன்றை செய்து மனுஷனை அடிமைத்தனம் பண்ணி வைக்கிறான். அந்த அடிமைத்தனத்திற்குள் அகப்பட்டு நிம்மதியில்லாத இருக்கிறதான ஜனங்களை விடுதலை செய்கிற ஒரு ஊழியத்திற்கு கர்த்தர் அன்றைக்கு மோசை அழைத்தது போல உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் அழைக்கிறார். விடுதலையின் ஊழியம். இந்த விடுதலையின் ஊழியம் என்றால் என்ன? ஒரு நபரை ரட்சிப்புக்குள் நடத்துகிறதான ஒரு அனுபவம். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான ஊழியங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லா ஊழியங்களிலும் சிறந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபரை ரட்சிப்புக்குள் நடத்துவதுதான் சிறந்த ஊழியம். ஏன் என்று கேட்டால், இன்னைக்கு உலகத்தில் வேலை செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பினாங்க, அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினா அவங்க பெரிய பிரம்மாண்டமான ஊழியக்காரர் அப்படின்னு நினைக்கணும். அது பிரம்மாண்டமான விஷயமே கிடையாது. இது உலகத்தில் ஒரு மறித்த ஒரு சரீரத்தை, ஒரு நாளுக்கு முன்னால் மறித்த ஒரு சரீரத்தை அடுத்த நாள் போய் உயிரோடு எழுப்புறது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நபர் இன்னொரு நாள் எப்படி சாகத்தான் போறாங்க? இன்னைக்கு உயிரோடு எழுப்புறதுனால நம்ம கடைசி வரைக்கும் வாழ்த்துட்டே வர்க்க போறாங்க, இன்னொரு நாள் கண்டிப்பா சாக போறாங்க. இது தற்காலிகமான ஜீவன் கொடுக்கிற அனுபவம். தற்காலிகமாக அவர்களை இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் நீடித்துக் கொடுக்கிற அனுபவம், அவ்வளவுதான். ஆனால் ஒரு ஆத்மா மரித்திருக்கிறது, மரித்திருக்கிறதுனா பாவத்தை கொண்டு இருக்கிறது. அந்த ஆத்மாவை நாம் கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொல்லி அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள் நடத்தும் பொழுது மறித்த அந்த ஆத்மாவுக்குள் கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுக்கிறார். அதுதான் எபேசியர் 2:1 பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆத்மா பாவத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவங்க வேற ஒண்ணு கிடையாது, அவர்கள் செத்த நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த ஆத்மா செத்து கிடக்கிறது. ஒரு சரீரத்தை உயிரோடு எழுப்புவது பெருசா, அல்லது ஒரு ஆத்மாவை உயிரோடு எழுப்புவது பெருசான்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரீரத்தை நம்ம இன்னைக்கு உயிரோடு எழுப்பினா அது நாளைக்கு இன்னொரு நாள் அது செத்து போகும். ஆனால் ஒரு ஆத்மாவை மறித்த நிலைமையில் நம்ம உயிரோடு எழுப்பினோம்னா அது எந்தெண்டைக்கும் நித்திய ஜீவ காலமாய் கர்த்தரோடு வாழும். இப்ப எது சிறந்தது யோசிச்சு பார்க்கணும். எது சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள் நடத்துவதுதான் மிகப்பெரிய ஒரு ஊழியம். அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. பென்னிகன் எப்பவும் அடிக்கடி சொல்வார், தி கிரேட்டஸ்ட் மிரக்கிள் இன் தி வேர்ல்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆத்மாவின் ரட்சிப்பு அப்படின்னுவார். தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் மிரக்கிள் அப்படின்னு எப்பவுமே. எதுக்கு சொல்றது கேட்டி, நான் உண்மையிலே சொல்ல இருக்கிறதுலே மிகப்பெரிய அற்புதம் செத்த ஒரு ஆத்மாவை உயிரோடு எடுப்பது. அது உங்க வாழ்க்கையவே தலையில மாத்துறது. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் மாத்த முடியுமா? முடியாது. சட்டத்தின் மூலமா ஒரு மனுஷனை மாத்த முடியுமா? முடியாது, மாத்தவே முடியாது. வேணாம்னு சட்டத்துக்கு பயந்து கொஞ்சம் அடங்கி இருப்பான். ஒரு மனுஷனுடைய உண்மையான சுபாவத்தை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. எந்த ஒரு மனுஷனுடைய உள்ளான சுபாவத்தை மாற்ற முடியாது, ஜென்ம சுபாவத்தை மாற்ற முடியாது, அவனுடைய இருதயத்தை மாற்ற முடியாது, அவனுடைய தன்மைகளை மாற்ற முடியாது. இதை யாராலும் செய்ய முடியாது. எந்த அரசாங்கத்தினாலையும் சட்டத்தினாலையும் எதுனாலையும் இதை செய்ய முடியாது. ஆனா வெளியில பயந்துட்டு வேணா கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க, ஆனால் உள்ளான மாற்றத்தை யாராலும் கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது அவர்கள் அவ்வளவு தூரம் தலைகீழாக மாற்றப்படுகிறார்கள், தலைகீழாய் மாற்றப்படுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்படும். எவ்வளவு பயங்கரமான துன்மார்க்கராய் இருந்தாலும் கூட அந்த ஆத்மா தலைகீழாய் கர்த்தருக்கென்று மாற்றப்படுகிறது. எவ்வளவு மோசமான நபராயிருந்தாலும் ரட்சிக்கப்படும் பொழுது அவருடைய இருதயம் மாறுகிறது, அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறுது. இதுதான் இருக்கிறதே பெரிய அற்புதம். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறது என்ன அழைப்பு என்று கேட்டீங்கன்னா, விடுதலை செய்கின்ற அழைப்பை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். விடுதலை செய்கிறதுனா போய் பிசாசு ஓடுறது, வியாதி சுகமாக்குறது, அது மட்டும் நினைக்காதே. அது ஒரு பக்கத்துல விடுதலை, அது உலகத்துல வெளியில இருக்கிற பிரச்சனை இருந்து விடுதலை. ஆனால் பாவத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறோம் பாருங்க, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கிறோம் பாருங்க, அதுதான் இருக்கிறதுல உண்மையான விடுதலை. வியாதியிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கிறதோ அல்லது பிசாசு பிடியிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கிறதோ அதெல்லாம் செகண்ட் விஷயம் தான். ஆனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறோமே, அதுதான் பெரிய காரியம். அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அப்போ இன்றைக்கு இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மோசையை கூட அதுக்குதான் கர்த்தர் அழைத்தார், பார்வோன் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன் அப்படிங்கிறார், உன்னை அனுப்பி நான் விடுதலை செய்வேன். அதுக்கு அவன் என்ன ரெஸ்பாண்ட் பண்றான் பாருங்க, முதல் காரியம் 11வது வசனத்தில், அப்பொழுது
மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும்
நான்
எம்மாத்திரம் என்றான்.
இங்க பாத்தீங்களானால் மோசே அதை உடனே ஏற்றுக்கொள்ளல. பார்வோன் இடத்திற்கு போகிறதற்கும் இஸ்ரவேல் புத்திரத்தில் அவர்களை விடுதலை செய்கிறதற்கு நான் எம்மாத்திரம். இந்த மோசே இப்பொழுது அவர் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறான். ஆனால் அந்த ஆடு மேய்க்கிற நிலைமையில இருந்து அவன் இப்பொழுது மனம் சோர்ந்து போயிருக்கிறான். அவனுக்கு வயசு 80 ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில இவனை போய் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நின்று பேசி அந்த ஜனத்தை விடுதலை செய்யணும்னு கர்த்தர் சொல்லும் பொழுது இந்த காரியத்தை அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இது தனக்கு சாத்தியம் என்று சொல்லி அவன் நினைக்கல. இதுக்கெல்லாம் நான் எம்மாத்திரங்கிறான், இதுக்கெல்லாம் நான் எம்மாத்திரம். நல்லா கவனிங்க, இந்த எண்ணம் நமக்கு கூட வரும். நான் போய் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம், ஒரு ஆத்மாவையெல்லாம் ரட்சிப்போடு நடத்துறதுக்கு நான் எம்மாத்திரம், எனக்கு என்ன ஆண்டவரை தெரியும், எனக்கு என்ன பைபிள் தெரியும், எனக்கு என்ன திறமை இருக்குது, எனக்கு என்ன ஞானம் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, நான் எல்லாம் எப்படி ஒரு ஆத்மாவை ரட்சிப்போடு நடத்த முடியும்? இப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள் எழுதுமானால் அது தவறான ஒரு கேள்வி. ஏன் தவறான கேள்வின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை ரட்சிக்கிறது நீங்களோ நானோ கிடையாது. ஆமென். ஆத்மாவை ரட்சிக்கிறது நீங்களோ நானும் கிடையாது. ரட்சிக்கிறவர் கர்த்தர், விடுதலை செய்கிறவர் கர்த்தர், பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் கர்த்தர், தம்முடைய ரத்தத்தினால் கழுவுகிறவர் கர்த்தர், அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர் கர்த்தர். நம்ம ஒண்ணும் போய் ஒரு ஆளை மாத்த போறது கிடையாது. அந்த ஆளை எல்லாம் மாத்துறதுக்கு எந்த மூளைக்கு ஆண்டவர், அவனா எவ்வளவு மோசமான அவனை போய் நான் மாத்த முடியுமா? உங்களை யார் மாத்த சொன்னது? உங்களை யார் மாத்த சொன்னது? நம்மள ஒண்ணு கர்த்தர் மாத்த சொல்லல. நம்மளால மாத்த முடியாது முதல்ல, புரியுதுங்களா? நம்ம நினைக்க கூடாது இவன் மோசமான ஆளாச்சு, அவனை போய் கர்த்தர் சொல்ல சொல்றாரு, இவனெல்லாம் மாத்த முடியுமா, இவன் எங்கிட்ட இவனை எங்க மாத்துறது? நம்ம ஒண்ணு மாத்த போறது இல்லையே, நம்ம வந்து நம்ம பெருசா சாதிக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம், கிடையாது. புரியுதுங்களா? எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷரையும் இன்னொரு மனுஷனால் மாற்ற முடியாது. நம்ம ஒண்ணு அதை செய்யல, அவன் மாறுவதற்கான வழியை தான் நம்ம காட்டி கொடுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அவன் மாறுகிறதற்கான வழியை தான் நம்ம காட்டி கொடுக்கிறோம். அதனால் நம்ம செய்ய வேண்டியதுனா சொல்ல வேண்டியதுதான் நம்ம வேலை. அதை கர்த்தர் மீதி காரித்து அவர் தான் பார்த்துக் கொள்வார். சொல்ல வேண்டியதுதான் நம்முடைய காரியம், புரியுதுங்களா? நம்ம சொல்ல வேண்டியதுதான் நம்முடைய வேலை. இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கிறிஸ்துவை கண்டிப்பா அறிவிக்கணும்ன்ற கர்த்தர் ரொம்ப கவனமா இருக்கிறார். நம்ம பல நேரத்தில் பலரை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். பலரை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ரொம்ப துன்மார்க்கமா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கர்த்தர் சொல்ல சொல்லி நம்மளை தூண்டுவாரு. அது அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கடைசி நேரமா இருக்கும். நான் சொல்லாம போகும் பொழுது அதன் பிறகு அவங்க மறிச்சு போயிடுறாங்க. அப்ப அந்த நபர்களுக்கு, மரணத்திற்கு நியமிக்கப்பட்ட அந்த நபருக்கு தன்னை குறித்து சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் நம்மளதான் நம்பி இருக்கிறார். புரிஞ்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஹெசிடேட் பண்ணக்கூடாது. பல நேரத்தில் நம்ம என்ன சொல்ற, ஹெசிடேட் பண்றோம். இது எப்படி நம்ம சொன்னா இதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா, இது சொல்லக்கூடிய சூழ்நிலையா, சொன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இப்படியெல்லாம் பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், தயங்குறோம், யோசிக்கிறோம். ஆனால் அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. ஒரு ஆத்மாவுக்கு கிறிஸ்துவை சொல்லி விடுதலை ஆக்கிறதுல கர்த்தர் கரிசனையா இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் கிளாஸ்ல வந்துட்டு நேர போய் நான் லயலா காலேஜில் போய் உட்காந்துருவேன். அங்க போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும். அது ஒரு உள்ள சவுக்கு தோப்பு இருக்கும். அந்த சவுக்கு தோப்புக்குள்ள ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் நான் முடங்கால் படிடுவேன். சாதாரண ஒரு கரடு முரடான ஒரு மண், தரையெல்லாம் இருக்காது, கரடு முரடான ஒரு மண். அது அங்கே போய் முழங்கால் படிக்கிட்டு வேதத்தை வாசித்துக் கொண்டே இருப்பேன். அப்படி வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது கொஞ்ச தூரத்தில் கிரவுண்ட்ல ஒரு நபர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த நபர் நான் தூரத்திலிருந்து பார்க்கும் போதே அவர் என்ன செய்யறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. டிஸ்டன்ஸ் வந்து பாக்கிறேன், நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன், அப்படியே கண்ணது வந்து பார்க்கற ஒருத்தர் வந்து அப்படியே உட்கார்ந்தார். ஒரு தூரத்தில் உட்கார்ந்துட்டு அவர் செய்யறத பார்க்கும்போது என்ன செய்யறாரு எனக்கு நல்லா தெரிஞ்சது. கையை வச்சு இப்படி இப்படின்ட்டு இருந்தார். உடனே எனக்கு புரிஞ்சுது அவர் என்ன செய்யறாரு. அந்த மனுஷன் கஞ்சா என்ற ஒரு பயங்கரமான போதைப் பொருளை யூஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அதை பார்க்கும்போது என் தூரத்தில் தெரிஞ்சிருச்சு எனக்கு. எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு தூண்டுதல் கர்த்தர் கொடுக்கிறார், போ அவங்க கூட போய் பேசு, போ அவங்க கூட போய் பேசு. எனக்கு ஒரு நிமிஷம் தயக்கமா இருக்குது, இவன் இந்த மூட்ல இருக்கிறானே, இவன் போய்கிட்ட போய் நம்ம பேசணும்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவானா, இவன் போய் அவன் வேலையை பார்த்துட்டு போயான்றான், நம்ம எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நான் யாக்கோபு நிறுவனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். முடங்கால் படிக்கிட்டு அப்படியே படிச்சுட்டே வந்துட்டுருக்கிறேன். நாலாம் அதிகாரத்தை படிச்சுட்டே இருந்தேன். நாலாம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை படிக்கிறேன். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும்னு வந்துச்சு. எனக்கு பகீர் இருந்துச்சு, நடாது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும்னு வேற வருது. எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆனா அவன் சீக்கிரம் யூஸ் பண்ணிட்டு எழுந்து போயிடுவான்னு எனக்கு தெரியும். அப்புறம் அஞ்சாவது அதிகாரம், அஞ்சு அதிகாரம் தான் இருக்குது. அஞ்சாவது அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு உள்ள கர்த்தர் வந்து தூண்டுதல் கொடுக்கிறார், போ போ போய் சொல்லு அப்படிங்கிறார். எனக்கு போய் சொல்றதுக்கு சங்கடம், எனக்கு கண்டிப்பா அவன் வந்து ஏத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உள்ளத்துல வருது. அப்புறம் சரின்னு அஞ்சாவது அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அஞ்சாவது அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறேன். லாஸ்ட் அதிகாரம் படிக்கும் பொழுது என் உள்ளத்துல திருப்பி ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த அதிகாரம் முழுசு படிக்கிற வரைக்கும் அவன் இருந்தானா போய் சொல்றது, படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எழுந்து போயிட்டானா விட்டுறது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டேன். ஏன்னா அவன் எப்படி அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவானு எனக்கு பயங்கர டவுட்டு, கஷ்டம்னு. சரின்னு அஞ்சாவது அதிகாரம் ஆரம்பிச்சாச்சு. படிச்சுட்டே வரேன், படிச்சுட்டு அடிக்கடி அவனை பாக்கிறேன், இருக்கிறானா போயிட்டானா, இருக்கிறானா போயிட்டானு பாத்துக்கிட்டே படிச்சுட்டே இருக்கிறேன். அஞ்சாவது அதிகாரம் படிச்சு கடைசியில வந்து லாஸ்ட் வசனம் படிக்கிறேன். லாஸ்ட் வசனம் என்ன, தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திறனான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் வருது. கடைசி வசனம், தப்பி போன ஒரு மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவன் திரளான பாவங்களை, ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து மீட்டு திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவினால் அது முடிக்க முடியல. இந்த கடைசி வசனம் என ஒரு புஷ் பண்ணுச்சு. அவன் தப்பி போன மார்க்கத்தில் இருக்கிறான், அவன் பாவி, அவன் மரணத்தில் இருக்கிறான், அவனை போய் நீ திருப்பணும். ரெண்டாவது முறை கர்த்தரது வசனத்தின் மூலம் பேசினேன், நேரம் எழுந்து போனேன், சொன்னேன், கர்த்தரை பத்தி சொன்னேன். அவர் ரட்சிக்கப்பட்டார் இல்லையா தெரியாத விஷயம், ஆனால் சொன்னேன். எதுக்கு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆத்மாவுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுல கர்த்தர் ரொம்ப கவனமா இருப்பார். நம்ம சொல்லணும், தயங்க கூடாது. இவங்களுக்கு போய் நம்ம சொல்லலாமா, இவங்க ஏற்றுக்கொள்வாங்களா என்று சொல்லி நம்ம நினைக்க கூடாது. அதே போல நான் படிச்சிருந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது எங்க கிளாஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், என் கிளாஸ்மேட் ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் ராஜன். அவர் ஐயங்கார் பையன். அவன் கிட்ட நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் அவ்வளவு பேச மாட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் பக்கத்திலேயே போக மாட்டேன். அவ்வளவு மோசமா பேசுவான், அவ்வளவு மோசமா பேசிட்டு இருப்பான். அதனால அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் கிட்ட கிட்ட கூட நான் போக மாட்டேன். ஒரு நாள் என்னாச்சு, நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு வரோம், ட்ரெயின் பிடிக்கிறப்ப ஒரு ட்ரெயின் விட்டு அடுத்தது முக்கால் மணி நேரத்துக்கு அடுத்த ட்ரெயின் லாங் இந்த லாங் டிஸ்டன்ஸ் திருப்பி வரும், அந்த ரூட்ல டக்கு டக்குன்னு வராது. அடுத்த ட்ரெயின் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும். அப்போ நாங்கள் வர நேரத்தில் ஒரு ட்ரெயின் வருது, எல்லாரும் ஓடுறோம் அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு, அடிச்சு பிடிச்சு ஓடுறோம். ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து நின்றுச்சு, நான் கிளாஸ் வெளியில் வந்துட்டு ஓடுறோம். ஓடுறது கூட ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் ஓடி ஏறிட்டாங்க, நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். எல்லாரும் ஏறிட்டாங்க, நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு பிளாட்ஃபார்ம்ல பாக்குறேன், எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு பார்த்த அந்த ராஜன் அவன் ஒருத்த மட்டும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு நிக்கிறான். என்னடா வம்ப போச்சு, இவன் மட்டும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு இவனை நிக்கிறானே அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு அவனை பார்க்காத போல நேர போயிட்டேன், தூரமா போயிட்டேன். போய் ஸ்டேர்கஸ்ல ஏறி உயரமா ஸ்டேர்கஸ்ல ஏறி தனியா உட்காந்துட்டேன். என் பேக்ல பைபிள் ஸ்பிரிச்சுவல் புக் எல்லாம் வச்சிருப்பேன். எடுத்து வச்சு ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன படிக்கவே விடல. எவ்வளவோ கவனம் செலுத்தி படிக்க பார்க்கிறேன், என்னால் படிக்கவே கர்த்தர் விடல. போ அவன்கிட்ட போய் என்னை பத்தி பேசு, அவன்கிட்ட போய் என்னை பத்தி பேசுங்கிறார் கர்த்தர். எவ்வளவோ ட்ரை பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க பார்க்கிறேன், படிக்கவே முடியல என்னால. வேற வழி இல்லாமல் ஒரு முக்கால் மணி நேரம் டைம் இருந்துச்சு, நான் அவனு ஸ்டேஷன் வேற யாருமே இல்லை. வேற வழி இல்லாமல் நான் இறங்கி போய் அவன்கிட்ட போய் பேசுறேன். அன்னைக்கு பார்த்தா அவன் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருந்திருக்குது. போய் சொன்ன உடனே எல்லாத்தையும் அப்படியே கேட்டான், நான் சொல்றதெல்லாம் கேட்டான். யூஸ்வலா அவன் பயங்கர மோசமா பேசுறாரு, நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டான். அன்னைக்கு கேட்டுட்டு நீ எனக்காக ஜெபிப்பியா அப்படின்னு கேட்டான். கண்டிப்பா நான் ஜெபிக்கிறப்ப நான் அங்கேயே ஜெபிச்சவன் பார்த்தவங்களும் ஜெபம் பண்ண சொல்லிட்டு நான் கண்டிப்பா நான் வீட்டில் போய் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் நான் அவன் விஷயத்தெல்லாம் சொன்னான்னு நான் போயிட்டேன். அடுத்த நாள் ஞாபகமா வந்து அவனே என்கிட்ட கூப்பிட்டு கேட்டான், டே நேற்று நான் சொன்னதுக்கெல்லாம் நீ வீட்டில் எனக்காக ஜெபிச்சியா அப்படின்னு கேட்டான். அவன் பார்த்த இவன் இவ்வளவு மோசமானவன் நம்ம நினைக்கிறோம், ஆனா இவன் என்ன செய்யற நம்மகிட்ட ஜெபிச்சியான்னு திரும்பி வந்து அடுத்த நாள் கேட்க, அவன் கேட்காம இருந்தான் ஒரு வேலை விட்டுருப்பேன். அவனே வந்து கேட்டான், நேற்று நான் சொன்னதுக்காக எல்லாம் ஜெபிச்சியான்னு கேட்டான். எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. சரி, இவன் இப்படிப்பட்டவனாக இருக்கான் பார்த்து, இவன் இப்படி நம்மகிட்ட ஜெபத்தை கேட்கிறானே. அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு புட்செடி புதர் நான் தனியாக உட்காந்து ஜெபிப்பேன். அந்த இடத்துல கூட்டி கொண்டு போய் அவனுக்காக ஜெபித்தேன், அவனை ஒப்பு கொடுக்க வைத்தேன், அவன் ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு வரைக்கும் அவன் கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறான். எதுக்கு சொல்றது கேட்டீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க மோசமானவன், ஆனால் கர்த்தர் எந்த நபரையும் பிரகாசிப்பிப்பார். ஆமென். ஆனால் நம்ம ஒன்றும் யாரையும் ரட்சிக்கிறது கிடையாது, புரியுதா? நம்ம ஒன்றும் யாரையும் ரட்சிக்கிறது கிடையாது. ரட்சிப்பின் வழியை நம்ம காட்டுறோம், அவ்வளவுதான். வழியை தான் நம்ம காட்டி கொடுக்கிறோம், ஆனால் ரட்சிக்கிறவர் ஆண்டவர். அதனால நான் எம்மாத்திரோடு நம்ம பேசவே கூடாது. ஏன்னா நம்ம செஞ்சாதானே நம்ம எம்மாத்திரம் சொல்றது, நம்ம ஒன்றும் செய்யலையே. நம்ம வழியை தான் காட்டி கொடுக்கிறோம். ஆகையினாலே எந்த நபரை பார்த்தாலும் சொல்லுங்கள் கர்த்தரை பத்தி, மீதி காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமே, மீதி காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கண்டிப்பா அவர் பார்த்துக் கொள்வார். இரண்டாவது விஷயத்துக்கு போவோம், பன்னெண்டாவது வாசிக்கலாம்.
அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார்.
இரண்டாவது கர்த்தர் சொல்றாரு, நான் உன் அனுப்புறேன், நீங்க வந்து இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்வீர்கள், இதுதான் அடையாளங்கிறார். இப்ப மோசே தப்பிக்கிறதுக்கு வழிய பாக்கிறான், ஆண்டவரே இப்ப நான் போய் அவங்ககிட்ட பேசினா யார் உன்னை அனுப்புனது, அவருடைய நாமம் என்ன, இப்படி எல்லாம் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன ஆண்டவரே சொல்றது, உங்க பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதே அப்படிங்கிறான். உங்களுடைய நாமம் என்ன, உங்களை பத்தி எனக்கு தெரியாது, நீ என்ன இப்ப சந்திக்கிறேன் என்ன போக சொல்றேன், யார் உன் அனுப்புனதுன்னு கேட்டா என்ன சொல்றது. அப்போ இந்த இடத்துல மோசே பார்க்க தப்பிக்கிறதற்கான வழியை தேடுகிறான். யார் உன் அனுப்புறதுன்னு சொல்லு அப்படி சொல்லி கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது ஆண்டவர், என்ன விட்டுருங்க ஆண்டவர். கர்த்தர் தன்னுடைய பெயரை சொல்றாரு, இருக்கிறேன் என்கிறவர் அனுப்பினேன் சொல்லு. என் பேர் என்ன தெரியுமா, நான் இருக்கிறேன் இல்லையா, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரிடத்திற்கு சொல், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என் பேர் என்ன தெரியுமா, நான் இருக்கிறேன். கர்த்தருடைய பெயர் பாருங்க, பேர் என்னன்னா இருக்கிறேன், இதுதான் என் பேருங்கிறார். அப்ப கர்த்தர் இந்த இடத்துல உன் நாமம் என்ன அப்படி சொல்லி கேட்டா தெரியல முடிக்காத, நான் கூட இருக்கிறேங்கிறார் இல்லையா, நான் கூட இருக்கிறேன் அவ்வளவுதான், இருக்கிறேன், ஜீவனுள்ள ஆண்டவர் நான் இருக்கிறேன் அவ்வளவுதான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்று சொல்றேன், தெரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் ஊழியம் செய்வதற்கு கர்த்தரால் அனுப்பப்படும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற விசேஷ பிளஸிங் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, அவன் கூட கர்த்தர் இருப்பார். இன்னைக்கு நம்ம ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டுவோம் வீட்டில் கதவுல எல்லாம், இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட சொல்லுங்க. இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேனா, இருக்கிறேன், புரியுதா, இருக்கிறேன். இது எங்க இருக்குது, மத்தேயு படிப்போம், மத்தேயு 28:20 வாசிக்கலாம்.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
இது ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம், இது எல்லாருக்குமா, இந்த வாக்கு தத்துவம் யாருக்கு உடையது, புரியுதா, இது யாருக்கு அது தெரியணும், இது யாருக்கு, 18 வசனத்துல வாசிக்க தெரியும், இது யாருக்குன்னு தெரியும். 18
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து
அவர்களை நோக்கி
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால்
நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீஷராக்கி
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்
அவர்கள் கை கொள்ளும்படி
அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் இல்லையா. இயேசு கிறிஸ்து நின்று சொல்லுகிறார், தன்னுடைய சீஷர்களை நோக்கி சொல்றார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினாலே நீங்கள் புறப்பட்டு போங்கள், போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சகல ஜாதிகளையும் சீஷனாக்குங்கள், சகல ஜாதிகளுக்கும் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள், உங்க கூட நான் இருப்பேங்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன். யார் கூட கர்த்தர் இருப்பேன் சொல்றாருன்னா, யார் அவரை குறித்து பேசுகிறார்களோ அவர்களோடு கர்த்தர் இருப்பேன்னு சொல்றார். ஆமென். தெரிந்தப்போ இருக்கிறேன். யார் உன் அனுப்புனது? இருக்கிறேன். அப்ப யார் கூட கர்த்தர் இருக்கிறேன் அப்படின்னா, யார் அவருக்காய் போகிறார்களோ அவர்களோடு கர்த்தர் இருப்பார். ஆமென். அவருக்காக போகணும், நமக்காக வேலைக்கு போறோம், நமக்காக கடைக்கு போறோம், நமக்காக அதுக்கு இதுக்கு போறோம், அதுதானே? நமக்காக கடைக்கு போறோம் இல்ல, நமக்காக வேலைக்கு போறோம், நமக்காக எல்லாம் பண்றோம். கர்த்தருக்காக எங்க போறோம்? கர்த்தருக்கு எங்க போறோம்? எங்க போறோம் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, அவரால் அனுப்பப்பட்டு அவருக்காக போகிறவர்களோடு கர்த்தர் இருப்பேங்கிறார். மோசேட்ட சொல்றாரு, நீ போ, எனக்காக நீ பார்வோன் கிட்ட போ, நான் இருக்கிறேன், உங்களோட இருக்கிறேன். இல்ல, எனக்காக போ, நான் உன்னை அனுப்புறேன், நீ போ, எனக்காக நீ போ. போனா நான் கூட இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு சொல்றேன், நமக்காக நம்ம போறோம், நமக்காக நம்ம வரோம், நமக்காக என்னமோ செய்யறோம், ஆனால் நம் ஆண்டவருக்காக நாம் போக வேண்டும். ஆமென். நம்முடைய ஆண்டவருக்காக நம்ம போகணும். கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி ஒரு கைப்பிரதியை கொடுக்கிறதற்கு நம்முடைய ஆண்டவருக்காக நம்ம போகணும். ஒரு நபருக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறதற்காக நம்ம ஆண்டவருக்காக போகணும். ஆண்டவருக்காக, அவருக்காக போகணும். புரியுதா? ஆண்டவருக்காக நம்ம போகணும். அப்ப ஆண்டவருக்காக போகும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். மூணாவது, அப்படி சொன்ன பொழுதும் இந்த மோசேக்கு திருப்தி கிடையாது. 18வது வசனத்துல வாசிக்கலாம்,
அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான்.
இப்ப வந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், அப்பொழுது நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் போய் சொல்லுங்கள். கர்த்தர் சொல்லுகிறாரோ, அவங்க உங்கள் வாழ்க்கைக்கு செவி கொடுப்பாங்க, நீ போய் சொல் அப்படிங்கிறார். அதுக்கு மோசே கொடுக்கிற ரிப்ளை என்ன? 4வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான்.
போதும். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்கன்னு சொல்றார். போய் சொல், அவங்க செவி கொடுப்பாங்க. ஆனால் மோசே சொல்றான், அவர்கள் என்னை நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தனுக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். இவன் இருக்கிற இடத்திலிருந்தே கற்பனையா பேசுறான். நான் உன் அனுப்புறேன், நீ போய் ஜனங்க கிட்ட பேசு, அவருடைய அழைத்து வாழ்ந்தாரு. இவன் இருக்கிற இடத்திலிருந்தே பதில் சொல்லிட்டான். என்ன பதில் சொல்றான்? நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. டாபஸ்ட் உனக்கு தெரியுமா? இங்கிருந்து தெரியுமா? நம்புவாங்க நம்ப மாட்டாங்கன்னு தெரியுமா? ரெண்டாவது, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்றான். கேட்க மாட்டாங்கன்னு தெரியுமா? முதல்ல எப்படி தெரியும்? மூணாவது, கர்த்தருக்கு தரிசனமாகலன்னு சொல்லிடுவாங்களாம். அது எப்படி தரிசனமாகலன்னு சொல்லுவாங்க? இதுல தெரியுமா? இருந்துகிட்டே அவங்க என்னென்ன டைலாக் எல்லாம் பேச போறாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஏற்கனவே இந்த டைலாக் எடுத்து விட்டு இருக்கிறாரு மோசே. இது தப்பிக்கிறதற்கான வழி. நல்லா கவனிக்கணும். சூழ்நிலைகள், இவ என்ன சொல்றான், அந்த ஜனங்களுடைய இருதய கடினம் இப்படி இருக்குது. நான் என்னதான் பேசினாலும் கேட்க மாட்டாங்க, நான் என்னதான் சொன்னாலும் எழுத்துதான் நிற்பாங்க, நான் தரிசன கர்த்தரை கூட தரிசனமான சொல்ல இல்ல தரிசனமாக முரண்டு பிடிச்சல எதிர்த்துதான் சொல்லுவாங்க. நான் சொல்றதை ஏற்றுக்க மாட்டாங்க, எதிர்த்துதான் ஆர்கியூ பண்ணுவாங்கன்றான். நான் கேட்கிறேன், எந்த ஜனத்தை ஆகிலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு கூடாத காரியமா? வேதம் என்ன சொல்லுது? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனானாலும் சரி, எந்த மனுஷனானாலும் சரி, கர்த்தரால் ரட்சிக்க முடியும். எவ்வளவு பயங்கரமான மனுஷனானாலும் கர்த்தரால் ரட்சிக்க முடியும். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஊழியர்களை செய்தவங்க எல்லாருடைய காரியங்கள் அதுதான். டேவிட் பிரனார்டு என்று சொல்லி ஒரு சிறந்த ஜம மனுஷன், அவர் வட அமெரிக்காவிலே செந்திந்தியர்கள் என்று சொல்லப்படுகிற ஜனங்களுக்கு நடுவிலே ஊழியர் செய்ய போனார். அந்த ஜனங்கள் ரொம்ப மந்திரவாதத்திலையும் மாயையான காரியங்களும் ரொம்ப பிடிக்கப்பட்டிருந்தாங்க. இவர் போய் இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுறார், டேவிட் பிரனார்ட் நல்லா ஜெபிக்கிற மனுஷன். ஆனால் இவர் சொல்றது அவங்க கேட்கவே இல்லை. என்னென்னமோ சொல்லி பாக்குற, ஒன்னும் நடக்கல. நீ ஊருக்குள்ளே இருக்கக்கூடாத விரட்டி அடிக்கிறாங்க. கடைசியில் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஊருக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. நீ ஏதோ அந்நிய தெய்வத்தை பேசுற சொல்லி துரத்தி அடிக்கிறாங்க. கடைசியில் என்ன செய்கிறான் அந்த டேவிட் பிரனார்ட், ஊருக்கு வெளியில வந்து ஒரு சின்ன ஓலை குடிசையை போட்டுட்டு அந்த குடிசைக்குள்ள உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறார் 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 மணிக்கணக்கில் அந்த ஜனங்களுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறார். அந்த செவ்விந்தியர்களுக்கு நடுவில் வட அமெரிக்காவிலே கருநாகங்கள் அந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தி. அந்த பாம்புகளுக்கு அந்த ஜனங்களுக்கே பயம். ஏன்னா அந்த பாம்பு ஒரு இடத்துல பணம் எடுத்துச்சுன்னா அந்த நபரை கொத்தாம விடாது. அவ்வளவு பயங்கரமான பாம்புகள் அங்க நிறைய இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவரது ஊருக்கு வெளியே ஒரு குடிசை போட்டு அங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறார். இவருக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அங்க இருக்கிறார். ஒரு நாள் இவர் அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியே வருகிறதான அந்த ஜனங்க அந்த குடிசைக்குள்ள எட்டி பாக்குறாங்க, என்ன பண்றாருன்னு. பார்த்தால் ஒரு நாள் அவர் அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் முகத்துக்கு நேராக ஒரு பெரிய கருணாக அப்படி பணம் எடுத்துட்டு நிக்குது. இவர் அப்படி ஆடி ஆடி அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கிறார். அதுவும் அதுக்கு ஏற்ற மாதிரி முகத்துக்கு நேரம் ஆடிட்டே நிக்குது. இவங்க பார்த்தாங்க ஆல் க்ளோஸ் அவ்வளவுதான் போட்டுரும் அப்படின்னு சொல்லி ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் கூப்பிட்டு காட்டுறாங்க, அவனை போட்டுற போது பாம்பு அவன் முகத்துக்கு நேரம் படம் எடுத்துட்டு நிக்குது, இது கொஞ்ச நேரத்தில் அவன் அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கூட்டம் வந்து வேடிக்கை பாக்குறாங்க. இவருக்கு ஒண்ணுமே தெரியல, உலகம் என்ன நடக்குதுன்னே தெரியல. மெய் மறந்து ஜபத்துல இருக்கிறாரு. தனக்கு முன்னால பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கிறத தெரியல. அத காட்சி வெளியிலிருந்து ஓகை குடிசை வழியை வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்திருக்க அதுவும் இவருக்கு ஒண்ணும் தெரியல, எதுவுமே தெரியல. அவ்வளவு தூரம் அப்படி ஜபத்துல ஆழ்ந்து இருக்கிறாரு. அப்படி ஆழ்ந்து இருக்கும் போது இவங்க பார்த்துருக்கிறாங்க, எப்ப கொட்ட போது எப்ப இவர் துடிச்சு சாக போறான்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அதிசயம் நடக்குது. திடீர் என்ன அந்த பாம்பு அப்படி பயந்து இறங்கி அந்த உலகத்தை விட்டு ஓடியே போகுது. இது இவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிசயமாது. ஏன்னா இப்படி இந்த பாம்பு செய்யவே செய்யாது. ஒரு முறை அது படம் எடுத்துருச்சுன்னா கண்டிப்பா ஆளை க்ளோஸ் பண்ணிடும். அப்ப அந்த நிலைமையில் அந்த பாம்பு அவர் முகத்துக்கு நேர படம் எடுத்துட்டு ஒண்ணுமே செய்யாமல் போனதை பார்த்த உடனே பயந்துட்டாங்க. ஐயோ, இந்த மனுஷனுக்குள்ள ஏதோ தெய்வீக சக்தி இருக்குது. இந்த பாம்பை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த மனுஷனுக்குள்ள இருக்கு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி பயந்து போய் அவர்கிட்ட வந்து காலில் விழுந்து, நீ சொல்லுகிற தெய்வத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறோம். ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு அவருடைய ஊழியத்தில் ஏராளமான செவ்விந்திய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதை விட வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆப்பிரிக்க தேசத்துல மிகப்பெரிய எழுப்புதல் இருக்குது. அதற்கு மூல காரணம், முதல் கல் நகர்த்தினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரோலன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு போதகர், ஒரு பாஸ்டர். அதுக்கு முன்னாடி டேவிட் லிவிங்ஸ்டன் எல்லாம் ஊழியர் செஞ்சாங்க. ஆனா அவங்களுடைய ஊழியத்துல ஒரு தொடுதல் இருந்துச்சு, உடம்பு நடந்துச்சு. ஆனால் ஊழியத்தை நல்லா ஸ்தாபிச்சது யாருன்னா, ரோலன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பாஸ்டர் தான். சவுத் ஆப்பிரிக்கால ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல ஊழியத்தை ஸ்தாபிச்சவர். அவர் அங்கே ஊழியர் செய்யும்படி கர்த்தர் அவர் அனுப்பினார். ஆப்பிரிக்கால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மாந்திரியங்கள் ரொம்ப ஜாஸ்தி, பயங்கரமான மந்திரவாதிகள் அங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மந்திரவாதிகள் நிறைஞ்ச அந்த இடத்துல இவரை கத்தர் ஊழியத்துக்கு அனுப்புகிறார். இவர் போனார். போய் இருந்துட்டு ஒரு ஊருக்கு வெளியே ஒரு சின்ன ஓரக்கொட்டையை போட்டுட்டார், கூரை கொட்டை போட்டுட்டு சபை ஆரம்பிச்சிட்டார். கத்தர் போய் அங்க சபை ஆரம்பிச்சிட்டு இவரே ஜபம் பண்றாரு, இவரே பாட்டு பாடுறாரு, இவரே பிரசங்கம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா கேட்கறதுக்கு முன்னால ஒரு ஆள் கூட இல்லை பண்றாரு. ஒரு நாள் கிடையாது, ஒரு வாரம் கிடையாது, ஒரு மாசம் கிடையாது, ஒரு வருஷம் கிடையாது, ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு வருஷம் உள்ள செய்யறாரு, ஒரு ஆளோட உள்ள வரல. ஜனங்களை அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ரெண்டு வருஷம் ஆச்சு, மூணு வருஷம் ஆச்சு, நாலு வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல, ஒரு ஆள் கூட உள்ள வரல. அவ்வளவு தூரம் ஜனங்கள் கடினமா இருந்தாங்க. ஏழு வருஷம் ஆச்சு, குரான் கூட ரசிக்கப்படல. ஏழாவது வருஷம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவர் ரொம்ப ஆக்ரோஷமா வெறும் சபைக்குள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். டமால் ஒரு கல்லு வந்து உள்ள விழுந்துச்சு. உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு, ஆஹா, நம்ம பிரசங்கத்தை யாரோ ஒருத்தர் கேட்கறான், எவனோ ஒருத்தர் நம்ம பிரசங்கத்தை கேட்கறான், அதனாலதான் கல் அடிச்சுட்டான். அப்போ அந்த கல் அடிச்ச உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. அப்ப நம்ம பிரசங்கத்தை யாரோ வெளியிலிருந்து கேட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த கல் எடுத்தார். ஆண்டவரே, இந்த கல்லறிந்த ஆத்மாவுக்காக உமக்கு சோத்திரம், இந்த பிரசங்கத்தை கேட்டு கல்லடிச்சான இந்த மனுஷனுக்காக சோத்திரம், அந்த மனுஷனை ரட்சிங்க ஆண்டவரே என்று ஜெபிச்சார். அந்த ஜெபம் அந்த கரெக்டா அந்த நபருக்கு போயிடுச்சு இல்லையா. அந்த மனுஷனை ரட்சி, கல்லடிச்ச மனுஷனே ரட்சியினு அந்த நபருக்காக அவர் ஜெபிச்சார். யாருன்னு அவருக்கு தெரியாது, ஆனா அந்த நபருக்காக ஜெபிச்சிட்டாரு. இது இந்த நபர் வெளியிலிருந்து பாக்கிறான், கல்லடிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு வெளியிருந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அவனை ரட்சியும் என்று சொல்லி இவர் ஜெபிச்ச உடனே அவன் தொடப்பட்டான், இருதயம் குத்தப்பட்டான். நம்ம கல்லடிச்சவனை இவரோ நம்ம ரட்சியும் அவனை ஆசீர்வதிங்கிறாரே. உடனே உள்ளே ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்தான். உங்களை எனக்கு பிடிக்கல, உங்களை இங்கே துரத்துன்னு கல்லடிச்சேன், ஆனா நீங்களோ எனக்கு நல்ல திசை நடக்கும்படி ஜெபிக்கிறீங்க, அதனால உங்கள் தெய்வத்தை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவன் முதல் விசுவாசி அவன் தான். இன்னைக்கு பல லட்சங்களான விசுவாசிகள் ஆப்பிரிக்காவில் இருக்கிறான். அதற்கு மூல காரணம் இந்த ரோலன்ஸ் என்ற தெய்வ மனுஷன் அந்த கடினமான ஜனங்களின் நடுவிலே உறுதியாய் நின்றார். கர்த்தர் அவரை கொண்டு மிகப்பெரிய அசைவை தேசத்தில் ஏற்படுத்தினார். அதனால சொல்லுகிற எந்த நபரும் கடினமானவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரால் அவங்களை ரட்சிக்க முடியும். அதனால இவங்க கடினமானவங்க, இவங்க திருந்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம யாரையுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது, யாரையும் கர்த்தரால் ரட்சிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல மோசம் என்ன செய்வான் பார்க்கும் பொழுது, அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரே நேரத்தில் அவன் முடிவு பண்ணுகிறான். அடுத்த காரியம், அஞ்சாவது காரியம், ஆறாவது வசனத்தில் வாசிப்போம்.
மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார்.
அதுக்கு முன்னாடி நாலாவது இன்னொரு படிப்போம், இரண்டாவது வசனத்தில் வாசிக்கலாம்.
கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார்.
கையில் இருக்கிறது என்ன என்றார்.
ஒரு கோல் என்றான்.
ஒரு கோல் என்றான்.
அதை தரையிலே போடு என்றார்.
அதை தரையிலே போடு என்றார்.
அவன் அதை தரையிலே போட்ட போது அது சத்தமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
அடுத்தது பார்க்கும் பொழுது நாலாவது கர்த்தர் அவனுக்கு செய்கிறார். கடினமான ஜனங்கள் சொன்ன உடனே கர்த்தர் அடுத்தது சொல்றாரு, உன் கையில் இருக்கிறது என்ன, கோல், அது தரையிலே போடுனார். போட்ட உடனே அது சர்பமாய் மாறியது. மாறிந்த உடனே இவன் விலகி ஓடுறான். கர்த்தர் சொல்றாரு, அதை வாழை பிடிக்கிறார். வாழை பிடிச்ச உடனே மறுபடியும் அது கோலாக மாறியது. இப்ப நாலாவது இது எதை குறிக்கிறது என்றால், சர்பம் என்பது பிசாசிற்கு அடையாளம். ஆனால் அதை மறுபடியும் கோலாய் மாற்றக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் இவன் கையிலே கொடுத்தார். அப்ப பிசாசின் மேல் அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். என்னைக்குமே சொல்றேன், ஊழியம் என்பது நம்ம பிசாசோடு நேரடியாய் மோதுகிற ஒரு காரியம். ஒரு நபருக்கு நம்ம கிறிஸ்துவ சொல்றோம்னா அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதற்கு காரணம் என்னன்னா பிசாசு அவன் இருதயத்தை மடைக்கிறான். ரெண்டாவது அந்த ஊழி அந்த சொல்ற வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்னா அது பிசாசனுடைய காரியம். சிலர் கேட்கற மாதிரி தலையாட்டுவாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க ஒரு கூட்டம். சிலர் வந்து கேட்க மாட்டோம்னு சொல்ல வேண்டான்னு, சிலர் எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீங்கன்னு இல்லையா, வித்தியாசமா இருக்கிறாங்க. அப்போ கேட்கற மாதிரி தலையாட்டிட்டு, நல்லா கேட்கற மாதிரி தலையாட்டிட்டு பேசாம இருக்கிறது அது ஒரு கூட்டம். இதுதான் ரொம்ப டேஞ்சரான கூட்டம். எதிர்த்து நிக்கிறவங்க கூட நாளைக்கு ஒரு நாள் வந்துடுவான், ஆனா ரொம்ப சந்தோஷமா தலையாட்டுறாங்க பாருங்க, கடைசிக்கு தலையாட்டிட்டே தான் இருப்பாங்க, தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் ரொம்ப கஷ்டமான ஆட்சி. ஆனா அப்படி செய்ய வைக்கிறது யாரு? பிசாசு. ஏத்துக்கிறேன்னு வாங்கலாம், அதற்கு தங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த இருதயத்தில் இடம் கொடுக்காமல் செய்கிறது பிசாசு. ரெண்டாவது அவர்களை எதிர்த்து நிக்க வைக்கிறது பிசாசு. அதை ஏற்றுக்கொள்ளாமல் தடை செய்கிறது பிசாசு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு மேலாக அதிகாரத்தை நான் கூட கொடுக்கிறேன். அப்ப இன்னைக்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது என்றால் நம்ம சொல்றோம், ஆனால் அந்த இடத்துல இருக்கிற பிசாசின் ஆதிக்கங்களை களைகிறவர், அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் அந்த இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறது யாருன்னா கர்த்தர். ஒரு வசனத்தை வாசிப்போமா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:14. அப்பொழுது
தியத்தரா ஊராலும்
ரத்தாம்பரம் விற்கிறவளும்
தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி
கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இதான் ரகசியம். பவுல் பிரசங்கிக்கிறான், ஆனால் அவன் சொல்லுகிறதை கவனிக்க வைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் இல்லையா. பவுல் பிரசங்கம் கொண்டதுனால என்ன ரட்சிக்கப்பட்டிருந்தான்னு சொல்ல முடியாது. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினார். அப்ப இருதயத்தை திறக்கிறது யாரு? ஆண்டவர். சொல்றது நம்ம, இருதயத்தை திறக்க வைக்கிறவர் கர்த்தர். ஆமென். பவுல் சொல்லிவைகளை கவனிக்கும்படி கர்த்தரன செய்தார், ரீதியான இருதயத்தை திறந்தருளினார். இருதயத்தை திறந்து கொடுக்கிறார், வசனம் உள்ளே போகும்படி இருதயத்தை திறந்து கொடுக்கிறார். அப்பதான் பிசாசு அந்த இருதயத்தை கடினப்படுத்த நினைச்சாலும் கர்த்தரன செய்வார், திறந்து கொடுத்து அந்த ஆத்மாவை ரட்சிக்க செய்கிறார். நாம செய்ய வேண்டியது அவருக்காக போனோம், அவ்வளவுதான். அடுத்தது 5:6 வாசிக்கலாம்.
மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது, இதோ அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போலாயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்பார்கள்.
போதும். இப்ப அடுத்தது பாக்கிற நாலு, திரும்ப திரும்ப அவன் ஆண்டவரே நான் சொன்ன நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறான். இப்ப அடுத்தது 5வதாக கர்த்தர் என்ன செய்யறாரு, உன் கையை மடியில போடுகிறாரு. போட்டு எடுத்து பார்த்தா அது வெண்குஷ்டம் முடிச்சிருச்சு. திரும்பவும் உன் கையை மடியில போட்டு எடுக்கிறாரு. போட்டு எடுத்த உடனே அது சுகமாயிடுச்சு. இந்த குஷ்டம் என்பது சாபம் இல்லையா, சாபம். குஷ்டம் என்பது சாபத்தின் அடையாளம். அப்போது கர்த்தரிடம் செய்கிறாரு, ஒரு சாபத்தை காமிக்கிறாரு, அந்த சாபத்தை நிவர்த்தி செய்கிறவர் நான் என்கிறார். இன்றைக்கு 5வது நம்ம பார்க்கிறோம், ஒரு நபருக்கு நம்ம கிறிஸ்துவை போய் சொல்லணும், அந்த குடும்பம் அந்த நபர் ஒருவேளை சாபத்தில் இருப்பாங்க, புரியுதா? சாபம். அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் அவர்களை மன்னிக்கவும் மீட்கவும் வல்லவராக இருக்கிறார். சாபத்திலிருந்து அடுத்த நாட்களில், போன மாசம் நான் சபையில் கூட சொன்னேன், போன மாசத்தில் நாங்கள் ஒரு சபையிலே டெலிவரன்ஸ் மீட்டிங் நடத்துறதுக்காக நம்ம சபையில் ஒரு சிலர் அங்க போனோம். நான் ரெனின் மற்ற ஒரு சிலர் அஞ்சாறு பேர் போனோம். ஆவடி பக்கத்தில் நாங்க போகும்பொழுது ஒரு வாலிப பொண்ணு, அந்த பெண்ணுக்கு ஜெபிக்கும் பொழுது விசாஸ் பயங்கரம் அலக்கழிச்சது, சரியான அலக்கழிப்பு பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு பிசாஸ் அலக்கழிச்சு ஓடிச்சு. பொட்டோட்டி இறங்கி ரோட்டுக்கு ஓடுது, அவ்வளவு கரெக்டா பண்ணுச்சு. ஏன் அந்த பெண்ணு மேல, அந்த பெண்ணை கொடுக்கிற பிசாச பார்த்து இயேசுவ நாமத்தில் போ அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ என்ன அனுப்புனா நான் போக மாட்டேங்குது, அதாவது இயேசு கிறிஸ்து என்ன அனுப்புனாரு அப்படின்னு அந்த பிசாசை சொல்லுதே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை குறித்து சொன்னாங்க, அந்த பெண்ணின் மேல் ஒரு சாபம். என்ன சாபம்? அவருடைய தகப்பனார் இன்னொரு மனுஷனை வெட்டி கொலை செய்திருக்கிறார். அவருடைய தகப்பனார் சொத்துக்காக அவருடைய உறவினர் ஒரு மனுஷனை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறான். அந்த ரத்தப்படி அந்த பிள்ளையின் மேல இருந்துச்சு. அவள் மேல அந்த வெட்டி கொலை செய்யப்பட்டவனுடைய மனைவி இந்த குடும்பம் அழியறதுக்காக சூனியம் பண்ணியிருந்தாங்க. சாபம், அவ்வளவு சாபம். எங்களால் டீல் பண்ணவே முடியல. அடுத்து இன்னொரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் போய் உனக்கு பிபிஎஸ் ஆனது அன்னைக்கு திரும்பி போனோம். அன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு திரும்பி போனோம். போய் ஜெபிக்க போகும்போது கத்தர் அந்த பிள்ளைக்கு முழு விடுதலை கொடுத்துட்டார், கொடுத்து இந்த பிள்ளை நல்லா இருக்கிறான். அப்போ சாபங்கள் இருக்குது, சில மேல என்ன செய்து சாபம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம போகும் பொழுது, அவங்களுக்கு நேராக அவங்களை நடத்தும் பொழுது, அவருடைய கத்தருக்கு நேராக ஜெபிக்க வைக்கும் பொழுது சாபங்கள் முறிக்கப்படுகிறது. அந்த பிள்ளையை நல்லா பாவரிக்க பண்ணி ஜெபிக்க வச்சோம். கடைசியா ஜெபிக்க வச்ச உடனே கம்ப்ளீட்டா கிளியர் ஆச்சு. அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? அது உடனே சொன்னா, இந்த பிசாசுகள்லாம் என்கிட்ட வந்து, ஐயோ உன்னை சுத்தம் பண்ணிட்டாங்களே, உன கூட நான் இனி எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போச்சுங்கிறான். அந்த வார்த்தை சொன்னான், ஐயோ உன்னை சுத்தம் பண்ணிட்டாங்களே, இனி எப்படி நான் உனக்குள்ள இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுச்சுதான். அத்தனை ஆவிகளும் போய் இன்னைக்கு அந்த பிள்ளை நல்லா இருக்கிறார். எதுக்கு சொல்றது கேட்டீங்கன்னா, சாபங்கள் சிலர் மேல இருக்குது, ஆனால் கர்த்தர் செய்யற சாபத்துக்கும் நான் தான் விமோச்சனம் கொடுக்கிறேன். ஆமென். சாபங்களை கர்த்தர் சுமந்து விட்டார். ஆறாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கணும்.
இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிகொடாமலும் இருப்பார்களானால், அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக, நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார்.
ஆறாவது சொல்றாரு, இதுக்கு நம்பலையா, தண்ணியை எடுத்து தரையில ஊத்து அது ரத்தமாகும். இது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை வெளிப்படும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு மிகப்பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆறாவது சொல்றாரு, தண்ணி எடுத்து ஊத்து அது ரத்தமா மாறும். நீ பேசு, என் ரத்தத்தின் வல்லமை நான் விளங்க பண்றேங்கிற. அவருடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படும் பொழுது எப்படிப்பட்டதான பாவமாயிருந்தாலும் கழுவி சுத்திகரிக்கப்படும். எவ்வளவு பயங்கரமான பாவமானாலும் கழுவி சுத்திகரிக்கப்படும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஊழியர் இருந்தார். அவருடைய பழைய பேர் மாரியப்பன், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் மார்க் மாரியப்பன் அப்படின்ற பெயரில் ஊழியர் செஞ்சிட்டு இருந்தார். அவர் பயங்கரமான ஒரு துன்மார்க்கன், ரவுடி, பயங்கரமான துன்மார்க்கன். அப்படி இருக்கும் பொழுது அவர் மேல 83 கேஸ் திருநெல்வேலியில் இருந்துச்சு. 83 கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மேல இருந்துச்சு. 83 கேஸ். அந்த 83 கேஸ்ல பல கொலை கேஸுகளும் அடங்கும், கொலைகளும் அடங்கும். அவருடைய சாட்சியை சொன்னார்னா பயங்கரமா இருக்கும். சில இடத்துல அவர் சாட்சியை சொன்னார்னா ஜனங்க அதை பார்த்துட்டு இவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி அதுக்கான ப்ரூஃப் கேட்டு சண்டைக்கு போயிடுவாங்க. கர்த்தரை அறியாதவங்க, கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறவங்க, இவன் ஏதோ பொய் சொல்லி ஏமாத்தலாம், இயேசு கிறிஸ்துவுக்கு அது பொய் சொல்லி மதப்பிரச்சாரம் பண்றான் அப்படி சொல்லி இதுக்கு என்ன ப்ரூஃப்னு சொல்லி நேரா போய் கேட்பாங்க. அப்படிதான் நடக்கும். ஏன்னா அவருடைய ஒரு சொல்லும்போது சொல்றாரு, ஒரு ஒரு நம் சம்பவம். ஒரு முறை எலெக்ஷன் எலெக்ஷன் நடக்கும்போது அந்த பூத்து திருவோரத்தில் ஓலப்பட்டா போட்டு பூத்து வச்சிருப்பேன், அதில் போய் உட்கார்ந்துருக்கிறார். இவர் ஒரு கட்சிக்கு ஒரு தொண்டன். அப்போ எதிர் கட்சிக்கார ஒருத்தன் இவங்களுக்கு விரோதமானவன் அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் கொலை பண்றதுன்றது காரியம் பிடிச்சு உடனே அவனை தலையை அப்படி துண்டை வெட்டி எடுத்துட்டாங்க பப்ளிக்ல. வெட்டி எடுத்துட்ட பிறகு இவனுக்கு ஆத்திராடங்கள அவர் சொல்றாரு, அவர் தலையை ரோட்ல வச்சு எட்டி உதச்சு ஒரு ஃபுட்பால் மாதிரி அது இங்கிருந்து தெருக்கு அந்த மணிக்கு போச்சு, அங்கிருந்து ஒருத்தர் எட்டி உதச்சானா இந்த பக்கம் விட்டுட்டு வந்துச்சான், ரோட்ல ஃபுட்பால் விளையாடினான் தலையை வச்சிருந்தேன். அடுத்தது சொல்றார், ஒரு முறை என்ன போலீஸ் துரத்திட்டே வந்துச்சு, துரத்திட்டு வரும் பொழுது நான் ஒரு வயல் வெளியில போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்ப என்னை தேடிக்கிட்டே போலீஸ் வந்தாங்க, நாங்க ஒளிஞ்சிருக்கிறது அந்த வயலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியாது. ஒரு கான்ஸ்டபிள் எனக்கு பக்கத்துல வந்து இப்படி தேடிட்டு இருந்தாரு, நாங்க பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் அது தெரியாம அப்படி தேடிட்டு வந்தாரு. எடுத்து ஒரே வெட்டு வெட்டினேன், தலை துண்டா போச்சு. கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி அவரை பரிசுத்தப்படுத்தி அவர் கர்த்தர் கூலிய செஞ்சார். எதுக்கு சொல்றேன் கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை அவ்வளவு மேன்மையானது. எப்படிப்பட்ட நபரையும் ரட்சிப்பதற்கு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. அதனால ஆறாவது பார்க்கும் பொழுது ரத்தத்தை நான் வெளிக்காட்டுகிறேன் என்றார், மாற்றம் என்றார். அடுத்தது ஏழாவது பத்தாவது வசனத்தில் வாசிப்போம்.
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார்.
அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, அவனை போக சொல்றாரு. அப்போ மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் அடியனோடு பேசுவதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்தனாகவும் உள்ளவர், எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஊமையனை கூட நான் தானே படைச்சேன், யாரையும் பேச வைக்க என்னால் முடியும். யாரையும் பேச வைக்க என்னால் முடியும். ஆகினால் குருடையும் உண்டாக்குனது நான் தான், ஆனால் அவனையும் பயன்படுத்தினால் முடியும். ஆகினால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு பேச தெரியாதுங்கிறான், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பேச வைப்பேன். சொல்றேன், வாழ்க்கையில நம்ம எல்லாம் பெரிய ட்ரெய்னிங் எடுத்துட்டு போய் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பேச வாய திறந்தால் கர்த்தர் உங்க வாயிலிருந்து சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் மூலமாய் கொடுப்பார். ஆமேன். எந்த நபருக்கு எப்படி பேசணுங்கிறது அது கர்த்தருக்கு தெரியும், அது நம்முடைய திறமை அல்ல. கர்த்தர் பேச வைப்பார். எந்த நபரையும் ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு கர்த்தர் நம்மை கொண்டு பேச வைப்பார். ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிச புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 54.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல,
சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல,
நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார்.
போதும். அப்ப இதில் பார்க்கும் பொழுது இளைப்படைந்த மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல அறியபடி கர்த்தர் நமக்கு கல்விமானின் நாவை தருவார். நீங்க பேச வாய திறந்தா போதும், உங்க வாயிலிருந்து அந்த நபருக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் அனுப்புவார். அவங்க சூழ்நிலைகளை நம்ம விசாரிக்கணும் அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு தெரியும், சரியாக நம்மளை பேச வைப்பார். நீங்க போய் அங்க பிரசன்ட் ஆனா போதும், பேசுறதுக்கு ரெடியானா போதும், அவர் உங்களை பேச வைத்து அவரே இருதயத்தை திறந்து அவரே அந்த ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வச்சு அவரே அவங்களை ரட்சிப்பார். நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் கர்த்தரே செஞ்சிருவார். ஆனா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் போன்னு சொல்றாரு, போகணும். போக மாட்டேன்றதுக்கு தான் மோசே இதுல 7 தடவை போறான்னா. மோசே கர்த்தர் அனுப்புறேன்னு சொல்லும் பொழுது போகாமல் இருக்கிறதுக்கு 7 தடவை ட்ரை பண்ணான், 7 முயற்சி பண்ணான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இப்போ நான் பேச வைப்பேன், நான் இருதயத்தை திறப்பேன், நான் என் ரத்தத்தின் வல்லமை விளங்க பண்ணுவேன், நான் அவங்களை நம்ப பண்ணுவேன், நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன், நான் அவங்களை விடுதலை ஆக்குவேன். புரியுதா? அதனால நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, என்னது? போனோம், கர்த்தருக்காக போனோம். ஒரு நபரை கிறிஸ்துவுக்குள் நடத்துறதுக்கு போனோம், கர்த்தரை அறியாத இருக்கிற நபருக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு போனோம், அந்த நபரை ரட்சிப்புக்குள் நடத்துறதுக்கு கொஞ்சம் போகணும். நமக்காக மட்டுமே போனது போதும், இனி கர்த்தருக்காகவும் போகணும். ஆமென். கர்த்தருக்காக போகணும், கர்த்தருக்காக போங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற கர்த்தரை அறியாத இருக்கிற ஒரு நபரை அவருக்கு கர்த்தருக்குள் நடத்துறதுக்கு போங்க, போய் சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது பீச்சுக்கு போங்க. எத்தனை பேர் சோர்வாக உட்கார்ந்துட்டு இருப்பா, அவனுக்கு போய் நாலு கைப்பிரதியை கொடுத்து இயேசு கிறிஸ்து தெய்வம்னு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, எத்தனையோ பேர் வெளியில உள்ள பேஷண்ட் மோசமான நிலைமை இருக்கான், வெளியில அட்டண்டன்ஸா கீழே உட்காந்துட்டு டைம் போகாம உட்காந்துட்டு இருப்பான், என்ன பண்றது தெரியாம வெட்டியே கீழே உட்காந்துட்டு இருப்பான், அவனுக்கு எதை கொடுத்தாலும் படிப்பான், ஏன்னா அவன் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறான் அந்த இடத்துல. அவங்ககிட்ட போங்க, இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார் சொல்லுங்க. வாதி உள்ள போய் பேஷண்ட பார்க்கணும் அவசியம் கிடையாது, பேஷண்டோட அட்டண்டர்கிட்ட பேசினாலே போதும். இல்லையா? சில நேரத்தில் பேஷண்ட பாக்கிறதுக்கு தான் டைமிங் எல்லாம் இருக்குது, இல்லையா? விசேஷ டைம் இருக்குது, விசேஷ டைம் இல்லாத டைம்ல பார்க்க முடியாதெல்லாம் இருக்குது. இந்த பிரச்சனையே வேணாம், உள்ள இருக்கிற ஆள் கூட வெளியில நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாசல்ல கீழே கேஎம்சி போய் பாருங்க, எவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, எத்தனை பேர் வெளியில் உட்கார்ந்துருக்காங்க. ஜிஹெச் போய் பாருங்க, எத்தனை பேர் வெளியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அட்டண்டர்ஸ் பரிதாபமா அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எங்கூர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, எப்போ நம்முடைய பிள்ளை செத்து போக போதோன்னு பயந்து போய் எத்தனை பேர் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க, அழுகை உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தெரியுமா? போய் பாருங்க, எங்கூர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, கேன்சர் வார்டெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நிமிஷத்துக்கு நிமிஷம் பிள்ளைகள் அதை செத்துட்டு இருக்குது. நான் போய் பார்த்துருக்கிறேன், அதனால சொல்றேன். திடீர் திடீர்னு பிள்ளைகள் செத்துட்டே இருக்குது. என்னைக்கு நம்ம பிள்ளை சாக போதுன்னு காத்துட்டு இருக்கிற வெயிட் பண்ணிட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. நேற்று பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளை செத்து போச்சு, இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளை செத்து போகுமா, அந்த பயந்துட்டு உட்கார்ந்துட்டு பரிதாபமா ஜனங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் இயேசுவை பத்தி சொல்லு. அவங்க கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அவங்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை கண்டிப்பா செய்ய முடியும். நம்ம செய்யறது இல்லை, அந்த பிள்ளையை சுகமாக்குவதன் மூலமா இந்த குடும்பத்தை கர்த்தரால் ரட்சிக்கும். கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருப்பார், ஆனால் அந்த பிளட் கேன்சர்ல இருந்து கூட அந்த குழந்தையை கர்த்தரால் சுகமாக்க முடியும். சுகமாக்கி அந்த முழு குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். இல்லையா? செய்ய முடியும். சொல்லலாம், போய் அங்க இருக்கிற அட்டனருக்கு போய், கீழே உட்கார்ந்து இருக்கிற அந்த ஜனங்களுக்கு போய் கர்த்தரை பத்தி சொல்லலாம். கண்டிப்பா கேட்பாங்க. உண்மையிலேயே சொல்லுது, ஹாஸ்பிட்டல் ஊடிந்தது, எனக்கு கொஞ்சம் அலர்ஜி தான், ஏன்னா அங்க இருக்கிற அந்த ரத்தத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் காரியம். ஆனா சில நேரத்தில் போகும்போது அங்க கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது பாத்தீங்கன்னா, வித்தியாசமா இருக்கும். நம்ம யாருக்காவது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு எப்பாவது ஹாஸ்பிட்டல் போய் ஜெபிக்க போவேன், அப்ப கூட நான் அப்படி அலர்ட்டா தான் பார்த்து ஜெபிப்பேன். ஏன்னா ஒருத்தர் அப்படி ஜெபிக்கும் போது அதை பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். நம்ம சத்தம் போட்டு ஜெபிக்க மாட்டோம், மெதுவா ஜெபிப்போம். ஆனா கூட சில டைம்ல போகும்போது யாருக்காவது ஒருத்தர் ஜெபிப்போம், அது எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க என்ன பண்றாங்கன்னு. ஹிந்துஸா இருப்பாங்க, எல்லாம் போட்டு வச்சுட்டு ஹிந்துஸா இருப்பாங்க, நம்மளை யாருன்னே தெரியாது. உடனே வந்து இவங்களுக்கும் ஒரு ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ பேர் அப்படி ஆக, நான் ஒருத்தருக்கு ஜெபிக்க போய் பார்த்தேன்னா அதுக்கு ஒரு கூட்டமே நடத்துற மாதிரி ஆயிடும். எங்களுக்கு இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்களும் ஜெபிச்சு அடுத்த வீட்டுக்காரங்க கூட எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படியே பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு ஜெபிக்க போய் ஒரு 20-25 பேருக்கு ஜெபிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த வார்டு இருக்கிற எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, எங்களுக்கும் ஜெபம் பண்ணு, எங்களுக்கும் ஜெபம் பண்ணு, எங்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க. அப்ப எத்தனை பேர் அதுல எதிர்பார்த்திருக்கிறாங்க பாருங்க. யாராவது நம்ம பேஷண்ட்டுக்கு ஜெபிக்க மாட்டாங்களான்னு ஜனங்க எதிர்பார்த்திருக்கிறாங்க. நம்ம உண்மையை சொல்ல போனா நம்ம தப்பிச்சுதான் வரணும். அந்த அளவுக்கு ஜனங்க நம்மளை விட முடியாத பிடிப்பாங்க. நம்ம தான் தப்பிச்சு வெளியில் ஓடி வரணும். அந்த அளவுக்கு நம்மளை துரத்துவாங்க. ஜெபிக்க சொல்லி இருக்கதான் உண்மை. நீங்க போய் முதல் செக் பண்ணி பாருங்க, அதான் உண்மை. அப்போ ஜனங்கள் இவ்வளவு தேவையோடு இருக்கிறாங்க, நம்ம தான் போறதில்லை. ஜனங்க அவ்வளவு தேவையோடு இருக்கிறாங்க, போய் அவங்களுக்கு நம்ம அதுக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் ஓடியதுக்கான கைப்பிரதி நம்ம அடிச்சு வச்சிருக்கிறோம், கொண்டு போய் கொடுத்து ஜெபிச்சோம்னா நிறைய ஆத்மாக்கள் லட்சிக்கப்படும். ஒரு கட்டத்தில் நம்ம சபையில போய் செஞ்சாங்க, சமீபத்தில் எனக்கு எத்தனையோ போன் கால்ஸ் வரும். திருப்பி செய்யலாம், செய்யலாம். செஞ்சீங்கன்னா நிறைய பேர் ஆத்மாக்கள் கர்த்தருக்குள்ள வருவாங்க. நீங்க போய் சொல்லி ஜெபிச்சீங்கன்னா நிறைய பேர் கர்த்தரிடத்துல திரும்பி வருவாங்க. அவங்களெல்லாம் நம்ம ரட்சிப்புல நடத்த முடியும். ஏன்னா எல்லா வியாதிகளும் வியாதி அல்ல. பல வியாதிகளுக்கு பின்னால பிசாசுகள் இருக்குது. அதை டாக்டர் சுகமாக்க முடியாது, ஜெபத்துலதான் குணமாக்க முடியும். அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுத்து அந்த ஆத்மாக்களை ரட்சிப்பதற்கு நாம போகணும். ஆமென். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, அன்றைக்கு மோசையை பார்த்து எகிப்திலே ஆளோட்டிகள் நிமித்தம் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் கண்டேன். அவர்களை விடுதலையாக்கும்படி நான் உன்னை அனுப்புவேன் வா என்று சொன்னீங்க அப்பா. அந்த ஜனங்களை விடுதலை செய்யும்படி மோசையை அனுப்ப நீங்க நினைச்ச பொழுது அவன் 7 முறை அதை தவிர்க்கிறதற்கு முயற்சி பண்ணாம்பா. ஆனாலும் அவனை நீங்க அனுப்புனீங்க. அதே போல இந்த இடத்துல நாங்களும் கூட உங்களுக்காக போகாமல் இருக்கிற இந்த நிலைமையை மாற்றி ஒவ்வொருத்தரையும் நீங்க போக வைங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க போக வைங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க போக வைங்க. யாரையும் சும்மா இருக்க விடாதீங்க அப்பா. எங்கேயாவது போய் உமை குறித்து பேசட்டும். யாருக்காவது உமை குறித்து சொல்லிட்டே இருக்கட்டும். சபையார் எல்லாரையும் நீங்க அப்படி மாத்தி நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் பலமாய் வரட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ள வரட்டும். பெரிய காரியங்களை செய்ய துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமாக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன்.